சுந்தரதாஸ் படைக்கும்
எம்ஜிஆர்
நிழல்
நிஜம்
நிரந்தரம்.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.
நேயர்களே, எம்ஜிஆர் நிழல் நிஜம் நிரந்தரம் எனும் நமது தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு பாகம் இன்று. இந்த தொடரின் நிறைவு பாகமான இன்று நாம் இந்த தொடரை கடந்த 16 வாரங்களாக முன்வைத்த சுந்தரதாஸ் அவர்களை சந்திக்க உள்ளோம். சுந்தரதாஸ் அவர்கள் இலங்கையில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர், பல தசாப்தங்கள் அனுபவம் கொண்ட பத்திரிகையாளர். வணக்கம் சுந்தரதாஸ் அவர்களே.
வணக்கம் ரைசல்.
நிழல் நிஜம் நிரந்தரம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒரு 16 வாரங்களாக தொடர்ந்து ஒலிச்சிக்கிட்டு இருந்தது. போன வாரத்தோடு நாம் அதை நிறைவு செஞ்சுருக்கிறோம். எந்த ஒரு ஆளுமைக்கும் வந்து இந்த அளவுக்கு ஒரு நீண்ட தொடரை வந்து எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு தயாரித்தது கிடையாது. எம்ஜிஆருங்கிற ஒரு ஆளுமைக்காக நாம் இவ்வளோ பெரிய தயாரிப்பை வந்து செஞ்சுருக்கிறோம். அது உங்களால் தான் சாத்தியம் ஆச்சு. நீங்கள் எவ்வளோ தகவலை சொல்லியிருந்தா கூட இன்னும் இந்த தகவலை எல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மனசில் இருக்கா உங்களுக்கு?
நன்றி ரைசல். அதாவது முதலில் நீங்கள் சொன்னது போல் அந்த எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி இது போன்ற ஒரு நீண்ட தொடரை ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நடத்தியது இல்லை என்று கூறினீர்கள். அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இதுவரை கிடைத்திருக்கின்றது. அது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ 70-80 ஆண்டுகளுக்கு பின்னி பிணைந்திருந்தவர் எம்ஜிஆர். அவருக்கான ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் இன்றும் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே அப்பேற்பட்ட ஒருவருடைய பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எஸ்பிஎஸ் தமிழ் வானொலி பெரிதும் உதவியிருக்கிறது. அதற்கு நீங்கள் பல எடுத்த பல முனைப்புகளை நான் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். என்னால் சாத்தியமாயிற்று என்பதை விட இதற்கு உதவி செய்த பலர் இருக்கிறார்கள். அதாவது நான் மட்டும் இதனை தனிய மனிதனாக செய்துவிட்டேன் என்று சொல்ல மாட்டேன். தகவல் தந்தவர்கள், நிகழ்ச்சியை தொகுத்து நீங்கள், வாசித்தவர்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வந்து, இப்படி பலரை நான் நன்றி கூறலாம் இந்த இடத்தில். எப்படியோ எல்லா புகழும் எஸ்பிஎஸ்ஐக்கே சாரட்டுக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது நான் இதில் எதையும் விட்டுவிட்டேனே என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். உண்மைதான், நான் சில விஷயங்களை விட்டிருக்கின்றேன். அதில் ஒன்று, அதாவது எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் பல பக்கங்கள் இருக்கும். இரண்டு பக்கமாவது குறைந்தபட்சம் இருக்கும், இரண்டு முகம் இருக்கும். இந்த நிகழ்வு எம்ஜிஆரின் 100 நிகழ்வு என்ற காரணத்தினால் கூடுமான வரை அவர் செய்த நல்ல விஷயங்களையும் அவரால் நன்மை அடைந்தவர்களை பற்றியும் அவருடைய சாதனைகளையும் தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இப்போ எம்ஜிஆரை பற்றின விமர்சனங்களும் நிறைய இருக்கின்றன. நானே பலரிடம் அதை பற்றி கேட்டும் அறிந்தும் இருக்கின்றேன். பலர் பல விதமாக சொல்லியும் இருக்கிறார்கள். சில விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் தன்மையை பொறுத்து நான் அந்த விஷயங்களை இதில் கலக்கவில்லை.
இந்த தொடரை தயாரிக்கும் போது அல்லது தொடருக்கான எழுத்தை நீங்கள் உருவாக்கும் போது ஜெயலலிதா வந்து தமிழக முதலமைச்சராக இருந்தார். அதிமுக கொடிகட்டி பறந்த காலகட்டம் அது. நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற நேரம், நம்ம தயாரித்த நேரம் கூட. ஆனால் இது ஒலிக்கிற நேரம் வந்து ஜெயலலிதா வந்து இல்லை, அதிமுக கட்சியை வந்து கலகலத்து போச்சு இல்லையா.
ஆமாம்.
இப்போ ஒரு சூழலில் பார்த்தா எம்ஜிஆருங்கிற ஒரு ஆளுமையே தேவையில்லை அல்லது முக்கியம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு. அதிமுகங்கிற கட்சி அம்மா கட்சிங்கிற மாதிரியான ஒரு போக்கு பார்வை இருக்கே தவிர எம்ஜிஆருங்கிற ஒரு ஆளுமைக்கு அங்கே இருக்கிற இடம் இருக்கிற மாதிரி படலை. இந்த போக்கை வந்து எப்படி பார்க்குறீங்க?
அதாவது அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது 45 போல் ஆகிவிட்டது. எம்ஜிஆர் என்ற ஒரு தனி நபரினால் துணிந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் இருக்கின்ற வரைக்கும் அங்கே எல்லாமே எம்ஜிஆர் தான். அவருக்கு பின்னர் சில பல மோதல்களுக்கு பின்னர் ஜெயலலிதா முதலமைச்சராகவும் கட்சிக்கு செயலாளராகவும் வந்தார். பின்னர் அவரே தான் எல்லாம் என்பது போலும் வந்துவிட்டது. நீங்கள் இப்பொழுது சொன்னது போல் நாங்கள் தொடரை ஆரம்பித்த பொழுது ஜெயலலிதா முதல்வராக இருந்தார். பின்னர் அவர் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு பல விஷயங்கள் இப்பொழுது நடந்துவிட்டன. ஆனால் இப்பொழுது நடந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆருடைய தேவை போய்விட்டதாக நாங்கள் கருதக்கூடாது. ஏனென்றால் அடிப்படை தொண்டர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அடிப்படை தொண்டர்கள் இன்றும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதற்கு ஒரே காரணம் எம்ஜிஆர் தான். இதை பலர் என்னிடம் தமிழ்நாட்டிலும் கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே கூறியிருக்கிறார்கள், இந்த அம்மாவுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு பொதுவாக அவ்வளவா திருப்தி இல்லை, ஆனாலும் தலைவர் ஆரம்பித்த கட்சி, ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் போய் வேறொரு கட்சிக்கு வாக்களிக்க விரும்ப மாட்டோம், அதனால் நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று பலர் பலவிதமாக கூறியிருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஆதரவு, எம்ஜிஆர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த பாசம் இன்னும் மறையவில்லை. இப்பொழுது ஒரு பொது தேர்தல் நடக்காமல் ஒரு முதல்வர் மறைந்து இன்னொரு முதல்வர் வந்து பின்னர் அவரும் ஒதுங்கி இன்னொரு முதல்வர் வந்து இப்பொழுது கட்சி நடந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாளை ஒரு பொது தேர்தல் அழைக்கப்பட்டால் தமிழ்நாட்டு சட்டசபைக்கு, அப்பொழுதுதான் எம்ஜிஆருடைய தேவை முற்றுமுழுதாக வெளிப்படும். அந்த நாள் வரும் பொழுதுதான் எம்ஜிஆரின் இமேஜ் இன்னும் இருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
சரி, அடுத்து வந்து இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா ரெண்டு ஆளுமையாக அவரை பார்க்கலாம். ஒன்று வந்து அவருக்கு அரசியல் ஆளுமை, அடுத்து வந்து திரை ஆளுமை. இப்போ அரசியல் ஆளுமை பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க. இப்போ திரை ஆளுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட தமிழ் திரைப்படங்களை எம்ஜிஆர் ஃபார்முலா அப்படின்னு முன்னாலலாம் சொல்லுவாங்க இல்லையா?
ஆமாம்.
இப்போ வந்து எம்ஜிஆர் ஃபார்முலாவை வச்சு அது சார்ந்து நீங்கள் திரைப்படம் எடுத்தீங்கன்னா படம் ஓடும், படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி பெறும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து அந்த எம்ஜிஆர் ஃபார்முலாவே வந்து நிறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாதா என்ன?
இல்லை, இதை மறக்க வேண்டும். ஏனென்றால் அதாவது எம்ஜிஆரின் ஃபார்முலா என்பது பொதுவாக கதாநாயகன் ஒரு நல்லவன், தீய காரியங்கள் செய்யாதவன், நல்லவர், கூடுமான வரை பிறருக்கு உதவுவன், தன்னை தியாகம் செய்யக்கூடியவன், இது போன்ற அடிப்படையை வைத்து தான் அவருடைய எல்லா படங்களிலும் பாத்திரங்கள் அவருக்கு படைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதே எம்ஜிஆரே சில படங்களில் சில தீய பாத்திரங்களாகவும் தன் குணச்சித்திர பாத்திரத்தை காட்டியிருக்கின்றார். அந்த படங்களும் மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒளிவிளக்கு, குடியிருந்த கோயில், திருடாதே போன்ற படங்களில் அவர் கெட்டவனாகவும் நடித்திருக்கின்றார். ஆனால் அதிலும் அவர் ஒரு மெசேஜை மக்களுக்கு கொண்டு சென்றுள்ளார், அதனால் அது எடுபட்டது. இப்பொழுது இருக்கும் புதிய நட்சத்திர நடிகர்கள், ஓரளவுக்கு அரசியலிலும் கால் ஊன்ற வேண்டும் என்று விரும்பும் நடிகர்களும் கூடுமான வரை அதை பின்பற்றத்தான் பார்க்கிறார்கள். சில படங்களில் அவர்களும் தீயவர்களாக நடித்தாலும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அந்த இமேஜை வளர்த்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர்களுடைய அரசியல் ஆர்வத்துக்கும் அது தடையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு படத்தில் அவர் தீயவராக நடித்திருந்தாலும் பின்னர் வரும் படத்தில் அவர் மிகவும் நல்லவராகத்தான் வரப்பார்க்கின்றார். விஜய், அஜித் இவ்வாறு பல பேரை நாங்கள் சொல்லலாம். ஆகவே எம்ஜிஆருடைய ஃபார்முலா ஒரேடியாக போய்விட்டது என்று அல்ல, அதை சற்று அவர்கள் நகாசு செய்து சற்று மாற்றி கதை அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல பழைய எம்ஜிஆர் படங்களுடைய கதைகளையே அவர்கள் சற்று மாற்றியும் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பதும் எமக்கு தெரியும்.
சரி, மிக்க நன்றி சுந்தரதாஸ் அவர்களே. அதாவது கடந்த 16 வாரங்களாக உங்களோடு சேர்ந்து பயணித்தது, இந்த தொடரை தயாரித்தது வந்து திருப்திகரமான ஒன்று. இப்போ இணையதளத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து ஒரு வெற்றிகரமான தொடராகப்படுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து நான் வெளிப்படையாக சொல்லலாம், இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தொடர். இந்த தொடரை வந்து நீங்கள் தயாரித்ததுக்கு அல்லது இந்த எங்களோட இணைஞ்சு பணியாற்றினது வந்து மிக்க மகிழ்ச்சி தருது. மிக்க நன்றி உங்களுக்கு.
ஆமாம், அதாவது ரைசல், நீங்கள் முதலில் இது தொடர்பாக என்னிடம் பேசிய பொழுது தான் அந்த 100 விழாவுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று நானும் விரும்பினேன். அதுக்கு நீங்கள் எனக்கு முழு சுதந்திரம் தந்திருந்தீர்கள், அதை நான் நன்றியுடன் கூறுகிறேன். மற்றையது, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்த பிறகு அதற்கு குரல் கொடுப்பதற்கு நான் என்னுடைய குரலில் இந்த நிகழ்ச்சி பதிவாவதை விரும்பவில்லை. காரணம், 16 வாரங்களும் ஒரே நபரே தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் சில சமயம் அது சலிப்பு தட்டிவிடும் என்ற காரணத்தினால் ஏனைய நண்பர்களையும் இதில் இணைத்து கொண்டோம். அந்த வகையில் தம்பிராஜா பிரபாகரன், விஜி சுந்தர், ஸ்ரீபாலன், சங்கீதா, நந்திவர்மன், இந்துமதி, இந்த 6 பேருடைய குரலும் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது. மேற்கொண்டு நீங்களும் ரேணுகாவும் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக தயாரித்து தந்திருக்கிறீர்கள். ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சி. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது எம்ஜிஆர் நிழல் நிஜம் நிரந்தரம் எனும் தொடரை முன்வைத்த சுந்தரதாஸ் அவர்கள். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் எம்ஜிஆர் நிழல் நிஜம் நிரந்தரம் என்னும் தொடரின் இறுதி பாகத்தை கேட்டுக்கொண்டுள்ளோம். தொடர்வது எம்ஜிஆர் குறித்த கவிதை. எழுதி முன்வைப்பவர் நந்திவர்மன் அவர்கள்.
எம்ஜிஆர் என்ற சொல்லில் எத்தனை கவர்ச்சி கவர்ச்சி, நம் துயர் தீர்க்க வந்த நாயகர் என்னும் எழுச்சி, வெம்மையை போக்குகின்ற வெண்ணில வென்னும் உணர்ச்சி, தம்மையே தமிழுக்காக தந்தவர் என்னும் நிகழ்ச்சி, நடித்திடும் படங்களெல்லாம் நல்லதே சொல்லி வந்தார், பிடித்திட நடிப்பும் கதையும் பின்னணி பாட்டும் தந்தார், துடித்திடும் அவரின் உள்ளம் துயரதைக் கண்டு விட்டால் படித்திட வேண்டும் வகையில் பாரினில் வாழ்ந்து சென்றார், கழுத்திலே சுட்ட போதும் கலக்கமே கொண்டாரில்லை, அழுத்தினார் பண்பை மனதில் அருமையாய் மீண்டும் பேசி, வெளித்தினார் தம்மை எதிர்த்த வீணரை நன்மை செய்தே, எழுத்திலே இவற்றை எழுத இயலுமோ இல்லை இல்லை, நாட்டினை ஆண்டபோது நல்லன பலவன் செய்தார்,
தீட்டினார் திட்டம் பெரிதாய் திறமுடன் எளியோர் வாழ, காட்டினார் மக்கள் மீது கரையிலா கருணை அன்பை, ஊட்டினார் தமிழாம் உணர்வை உரியன உடனே செய்து. பொன்மனச் செம்மல் என்றும் புரட்சியின் தலைவர் என்றும், புண்படும் வகையில் நடவா புதுமையாம் மனிதர் என்றும், கண்படும் துயரமெல்லாம் கணமதில் தீர்ப்பார் என்றும், பண்புடை தலைவர் என்றும் பாருளோர் போற்றி நிற்பார். இன்றவர் இனிய இந்த தலைவரை இழந்து இங்கே சென்றதாம் நாளை எண்ணி சிந்தையே கலங்கி நிற்பார். நன்றினி வருமோ நமக்கு நல்வழி சொல்வார் உளரோ என்றலாம் எங்கு வார்க்கு ஆறுதல் ஏது ஏது. நன்றினி வருமோ நமக்கு நல்வழி சொல்வார் உளரோ என்றலாம் எங்கு வார்க்கு ஆறுதல் ஏது ஏது.
சுந்தரதாஸ் படைக்கும்
எம்ஜிஆர்
நுழல்
நிஜம்
நிரந்தரம்.
மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் என ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.
ஒரு பேரே